நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இல்லமத்தி 2ஆம் ஆண்டு உணவு பதன்சை பொறியியல் துறை மாணவி வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து பேசுகிறேன். உணவும் அறிவியலும் பற்றி தாங்க நான் பேச போகிறேன். நம்ம பொதுவாக உணவை எதுக்காகங்க சாப்பிட்றோம், அதனால நம்மளுக்கு நிறையா ஊட்டச்சத்து கிடைக்குது அதனால சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உணவில் என்னென்ன அறிவியல் கலந்துருக்கு அப்படிங்கிறத தெரியாமலே இவ்வளோ வருஷம் நிறையா பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டோம். அதை பற்றி சொல்ல போகிறேங்க. உணவு என்றால் என்ன? உணவு என்பது மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தனிமம், அல்லது நம் மனித உடம்பின் செரிமான குழாயினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம் உணவு உடம்பில் ஆற்றலாய் மாறும் செயல்பாட்டை பெரிஸ்டால்டிக் ஆக்ஷன் என்று கூறுவோம். நாம் உண்ணும் உணவே நமக்கு மருந்து. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டோங்க. அதாவது நம்ம உணவில் ஒவ்வொரு உணவுலேயும் என்னென்ன அறிவியல் கலந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. அதாவது பொதுவாக இப்போ நம்ம காலையில் சாப்பிட்ற உணவான இட்லி சாம்பார், இட்லியில் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஊட்டச்சத்தும் சாம்பாரில் இருக்க பருப்பில் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஊட்டச்சத்தும் கலந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை நமக்கு தருது. அதே மாதிரி மதிய உணவில் நம்ம சாப்பிட்ற சாதம், பருப்பு, சாம்பார், பொரியல், இந்த மாதிரி கீரை வகைகளில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாஸ்பரஸ், அயன் இந்த மாதிரி நிறையா ஊட்டச்சத்துக்கள் சேர்ந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருதுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பாரம்பரிய உணவான உணவை பொதுவாக யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? எல்லாத்துக்குமே காரணம் காலம்தான். அதாவது இன்றைக்கி ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அப்பா அம்மா குழந்தைங்க 3 பேர் இருக்காங்கன்னா, அது அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை குறித்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இந்த வேலை போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுடைய உணவு பழக்கங்களை எல்லாத்தையும் விடுத்து அவசரமாக சாப்பிட்ற அந்த ஒரு நிலைக்கு ஆளாகிறாங்க. இதனால் குறிப்பாக பாதிக்கப்படுறது குழந்தைகளும் இளைஞர்களும் தாங்க. இக்கால குழந்தைகளும் இளைஞர்களும் தேவையான நேரத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம சிறு வயதிலேயே மிக கொடுமையான நோய்க்கு ஆளாகிறாங்க. எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் குதிரைகளை போல ஓடிட்டுருக்க இந்த நேர கட்டத்தில் 2ஆம் ஆண்டு உணவு பதன்சை பொறியியல் துறை மாணவியான நான் உங்களுக்கு உணவை பற்றியும், உணவின் உண்மையான அதில் இருக்கும் அறிவியல் பற்றியும், உணவின் பயன்பாட்டை பற்றியும், அவ்வுணவு குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை பற்றியும், அதன் தடுப்பு முறைகளை பற்றியும், மேலும் உணவு பற்றிய பல அரிய செய்திகளையும் இனி உங்களுக்கு தொடர்ந்து தர விரும்புகிறேன். இது எமது நிகழ்ச்சியான உணவும் அறிவியலும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 ரெசிபீஸ் கொண்டாந்துருக்கேங்க. அதாவது அதில் கொஞ்சம் சயின்ஸும் இருக்கும், கொஞ்சம் ரெசிபீஸையும் கொண்டாந்துருக்கேன். சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க நோட்டையும் பென்னையும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன 3 ரெசிபீஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, காலம் வந்து நிலையற்று போயிட்டுருக்க இந்த நேரத்தில் வந்து, அதாவது வந்து இது மழைக்காலமாக வெயில் காலமானு கூட தெரியாத அளவுக்கு டெய்லியும் சுட்டிருக்கிற சூரியன் தாங்க சொல்கிறேன். அதாவது வருடத்தில் வந்து மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், இலை எதிர்காலம் அப்படின்னா 4 காலங்கள் இருந்தாலும் கூட வெயிலின் தாக்கம் 4 நாள் அதிகமாயிட்டு தாங்க இருக்குது. இந்த ஆக்ரோஷமான வெயிலில் இருந்து தப்பிக்கவும் சிறிது அந்த வெயிலில் தணிச்சு கொள்ளவும் நான் சில உணவு வகைகளையும் அதன் செய்முறைகளையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து என்ன அப்படின்னா வந்து பூசணிக்காய் தயிர் சாதம். பூசணி தயிர் சாதம்னு சொல்லலைங்க. அதாவது இப்போ வெயிலின் தாக்கம் வந்து ரொம்பவுமே அதிகமாக மாறிட்டு வருது இல்லைங்க. அதனால் இயற்கை உணவுகளை வந்து நம்ம கூலாக சாப்பிட்டா வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், வெயில் கொடுமையால் ஏற்படுற நோய்களும் விடுபடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பூசணி தயிர் சாதத்துக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் இருக்கலைங்க அது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் அவல் இருக்கலைங்க, ஃப்ளேக்கடு ரைஸ், அதை வந்து 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து 4 லிட்டர். அப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, குடைமிளகாய், நறுக்கிய குடைமிளகாய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி 1 கப், உப்பு மிளகு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை எப்படி செய்முறையை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காயை விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி அதில் இருக்க சாரை மட்டும் பிழைஞ்சு நல்லா எடுத்துக்கோணுங்க. சாரோ எடுத்துட்டு அதை கூட நான் சொன்ன இல்லைங்க மற்ற பொருளை எல்லாத்தையும் கலந்து நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மற்ற பல வகைகளை கூட சேர்த்துக்கலாம். திராட்சை, மாதுளை, ஏன்னா தயிர் சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடுவோம் இல்லையாங்க, அதை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அதே சமயம் இது நம்மளுக்கு ஆரோக்கியமும் கூட, வெயிலிருந்து தப்பிச்சுக்கலாம், வெயில் தாக்கத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போது இரண்டாவது ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு பக்கோடாங்க. அதாவது பாசிப்பருப்புல வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்குங்க. அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம உணவில் வந்து அதை சேர்த்துக்கொள்றதுங்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. பாசிப்பருப்பு பாயாசம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் பாசிப்பருப்பில் பக்கோடா சாப்பிட்ருக்கீங்களாங்க? இன்றைக்கி அதை தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி 1/2 இன்ச், தனியாக 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. செய்முறை சொல்கிறேங்க. பாசிப்பருப்பை வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வெங்காயம், மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை நல்லா ஊறினதும் அந்த தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம முதலே நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த வெங்காயம், மிளகாய், இஞ்சி அதெல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நார்மலாக வடை செய்வோம் இல்லைங்க, வீட்டில் பருப்பு வடை, அந்த மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. சுட சுட சுவையான பாசிப்பருப்பை கூட ரெடிங்க. இப்போ 3வது ரெசிபிங்க. 3வது ரெசிபி என்னென்னா, காலிஃப்ளவர் கூட பட்டாணி சேர்த்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அதில் பன்னீர் சேர்த்து செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களாங்க? அதனோட டேஸ்ட்டே வேறுங்க. காலிஃப்ளவர் ஒரு வெஜிடபிள்ங்க, அதை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அந்த பேலன்ஸ்ட் டயட்டில் வந்து நம்மளுக்கு அது ஒரு பங்காக கூட இருக்கும். அதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, காலிஃப்ளவர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் பேல் பூரி இருக்கு இல்லையாங்க அது 1 செட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 5, அப்புறம் மஞ்சள் பொடி 1 சிட்டிகை எடுத்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ செய்முறை பார்க்கலாம். செய்முறை என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயம், பேல் பூரி, அப்புறம் மிளகாத்தூள், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, சுடுநீரில் வந்து ஊற வச்சு நல்லா அதை அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, காலிஃப்ளவர் இருக்குல்லங்க அது நல்லா சுத்தப்படுத்தி 2 கப் பட்டாணியோட தண்ணீரில் கொதிக்க வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வானிலை எடுத்துக்கணும், அதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சக்கப்புறம் அதில் வந்து காலிஃப்ளவரும் பட்டாணியும் நம்ம ஏற்கனவே அதை சுடுநீரில் ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை திரும்பியும் அதில் சேர்த்துட்டு திரும்பியும் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதில் திரும்பவும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தக்காளி சாஸ் இருக்கு இல்லைங்க அதை 1/2 கப் கலந்து சில நிமிடம் வந்து நல்லா அதில் ஊறணுங்க. ஊறிட்டு பன்னீர், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்திட்டு மற்ற எல்லா பொருளையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் கலந்து அடுப்பில் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், சுவையான பன்னீர் கலந்த காலிஃப்ளவர் ரெடி. மேலும் உணவு பற்றிய பல அரிய செய்திகளையும் இனி உங்களுக்கு தொடர்ந்து தர விரும்புகிறேன். இது எமது நிகழ்ச்சியான உணவும் அறிவியலும். தொடர்ந்து கேளுங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.
இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களது கருத்துக்களை எழுதலாம்.